செலவாத்தின் சாமம் அகில உலகத்துக்கே அருட்படியாக வந்ததித்த அருமை நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரது அருமை தோழர்கள் அவர்களை தொடர்ந்து வந்த அனைத்து அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. புதிய ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லத்தில் அந்த அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் வல்லநாயன் அல்லாஹுடைய ஏவல்களை எடுத்து நடந்து கொள்ளும்படியும் அவன் விட்டுவிடுமாறு எச்சரிக்கை செய்துள்ள விளக்கல்களை முற்று முழுதாக தவிந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கு நான் உபதேசம் செய்து கொள்கின்றேன். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே அல்லாஹ் கோடான கோடி ஜீவராசிகளை படைத்து வாழ வைத்துக் கொண்டு அவைகளுக்கு மத்தியிலே மனித இனத்தையும் அல்லாஹ் ஒரு முக்கியமான முதன்மையான சிறந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் உலகத்திலே உருவாக்கி வைத்திருக்கின்றான். இந்த மனித இனம் அவர்கள் அல்லாஹுடைய கலீஃபாவாக அல்லாஹ்வினாலேயே முடிவு செய்யப்பட்டவர்கள். இதனால ஏனைய படைப்பினங்களை விடவும் எமக்கு அல்லாஹ் ஒரு தனித்துவத்தை தந்திருக்கின்றான். அதுதான் எங்கள் மீது அல்லாஹ் ஒரு பொறுப்பை சுமத்தியிருக்கின்றான். நாம் உலக வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு சுமத்தப்பட்ட ஒரு படைப்பாக இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த பொறுப்பை உணர்ந்து அதை சுமந்து அதை நிறைவேற்றி அதை முடிக்க வேண்டும். வாழ்வு முடிவதற்கு முன்னால் இதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. சில அந்த பொறுப்பை அல்லாஹு தஆலா மறந்து போன மனிதர்களை விழித்து கேட்கிறான், நீங்க என்ன பொறுப்பு இல்லாமல் சும்மாவா உலகத்தில் வந்திருக்கின்றீர்கள்? அப ஹசிபுத்தும் மன்னமா ஃபலக்கனாக்கும் அபசா, நாம் உங்களை பொறுப்பு சுமத்தாமல் சும்மா படைச்சுன்னு நினைச்சு கொண்டிருக்கிறீர்கள். நான் சும்மா சும்மா இருக்கிறோம், ஒண்ணுமில்லை. அப்ப என்ன செய்யறது? நாங்க என்ன நினைக்கிறோமோ செஞ்சு கொண்டு போக வேண்டியதுதான் என்று உங்களோட போக்குலயே போறீங்களா என்று அல்லாஹ்வை விழித்து கேட்கின்றான். இந்த பொறுப்பு விசாரிக்கப்படும், இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட வேண்டும். அதற்காக வேண்டி நீங்கள் எல்லாம் என்னிடத்திலே மீட்கப்படுவீர்கள், கொண்டு வந்து நிறுத்தப்படுவீர்கள். இதெல்லாம் இல்லைண்டான் நினைத்துக் கொண்டிருக்கின்றல்லா விழிப்பூட்டுகின்றான். எனவே சோழர்களே, உலகத்தில் ஒரு பொறுப்பை சுமந்தால் நாம் பயப்படுகிறோம். அது இந்த காலம் முடிவதற்கும் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். பிள்ளைக்கு பயம் வாப்பா வந்துருவாரு செஞ்சு முடிக்கணும் என்று, ஆசிரியர் பயம் பிரின்சிபல் விடமாட்டாரு அதுக்குள்ள முடிக்கிறேன் கேள்வி, ஸ்டாஃபுக்கு பயம் ஆபீஸ்ல இருந்து பாட்டி வந்துடும் அப்ப அதுக்குள்ள எங்களை வேலை முடிக்கணும் என்று சொல்லி, வேறையாக்களுக்கு பயம் அதிகாரி வந்து எங்களை தட்டி கேட்பார் என்று, அதுக்கிடையில் சுமந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று உணர்ந்திருக்கின்றோம். மனைவி பயப்படுகிறார், கணவன் வருவதற்கு முன்னாலே செஞ்சு முடிக்கணும், இல்லாட்டி பெரிய பலாயுண்டாகிரும், அவர் சொன்ன வேலை செய்யணும் பதறிக்கொண்டிருக்கிறார். ரப்பை சந்திப்பதற்கு முன்னால் ரப்புல் ஆலமீன் தந்த பொறுப்பை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் இல்லை என்றால் மாட்டிக்கொள்வோம் என்று யார் துடித்துக் கொண்டிருக்கிறார்? யாருடைய உள்ளத்தில் இந்த துடிப்பு, ஒரு உணர்வு, ஒரு எண்ணம், ஒரு யோசனை யாருக்கு வந்திருக்கின்றது? அதைத்தான் எல்லாம் கேட்கிறான். நீங்க எல்லாம் பொறுப்பொண்டு இல்லாமல் சும்மா உங்களை உலகத்தில் அனுப்பி இருக்கிறோம் என்றா நீங்க எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றல்லா இந்த உணர்வு இல்லாமல் செத்த சடம் போல இருக்கின்ற அந்த மக்களுடைய உள்ளங்களின் உணர்வுகளை இந்த ஆயத்து தட்டுகிறது. அல்லாத அந்த பொறுப்பைங்க சரி, நாம் தனித்தனி ஒவ்வொருவரும் கேட்டால் என்ன பொறுப்பு உங்களுக்கு இல்லையான்னு கேட்டால் ஒவ்வொருவரும் சொல்வார்கள், ஏன் பொறுப்பு இல்ல, தலைக்கு மேல பொறுப்பு இருக்குன்னு சொல்வார்கள். என்ன பொறுப்பு? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான பதில் சொல்வார்கள். கிராமத்தில் ஒரு மனிதன் பதில் வேற, நகரத்தில் ஒரு மனிதன் பதில் வேற, சாதாரண மனிதன் பதில் வேற, அதிகாரியுடைய பதில் வேற. இவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான பதில் சொல்வார்கள். அனைத்து பதிலுடைய சாராம்சம் ஒன்றுதான். ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று பேசினாலும் அனைவருடைய அந்த பதிலும் என பதில், நான் ஒரு பொறுப்பு சுமந்துதான் வாழ்கிறேன், தலைக்கு மேல பொறுப்பு எங்களுக்கு இருக்குது, அந்த பொறுப்பு நிறைவேற்ற முடிக்க முடியாது, தடுமாறிக்கொண்டிருக்கிறோம். என்ன பொறுப்பு கூட? நீங்க என்ன பொறுப்பை சுமந்து கொண்டு வாழ்கின்றீர்கள்? இதுக்கு சொல்லுகின்ற விடைகள் தான் இருக்குதானே, எல்லாருடைய ஆயிரக்கணக்கான விடைகளையும் ஒன்று திரட்டி ஒரே பார்வையில் சொன்னால் அது ஒன்றுதான், ஒரு வரிதான். என்ன தெரியுமா? என்னுடைய ஆசையை, என்னுடைய தேவைகளை நான் உலகத்தில் எந்த உயர்ந்த மட்டத்தில் இன்னை நிறைவேற்றப்படுகிறதோ அந்த தரத்தில் என்னுடைய தேவையையும் ஆசையையும் நிறைவேற்றுவதற்கு தேவையான அஸ்பாபுகளை தேவையான சாதனங்களை அடைய வேண்டும், நிறைவேற்றி வாழ வேண்டும். இவ்வளவுதான், இதுதான் பொறுப்பு. தன்னுடைய தேவையை முன்னோக்கிய பயணம், ஆசையை நோக்கி விரைகின்ற பயணம், இதைத்தான் மக்கள் நினைக்கிறார்கள் என்னுடைய பொறுப்பு என்று. இவர்களை பார்த்துதான் தான் கேட்கிறான், அப்படி நான் பொறுப்பு தரலையா உனக்கு? நீங்களே உங்களுக்கு உங்களுக்கு பொறுப்புகள் முடிவு செய்து கொண்டு விட்டால் பதைச்ச என்னுடைய பொறுப்பு எங்கு போய்விட்டது? என்னுடைய பொறுப்பு எங்கு போய்விட்டது அல்லாஹ் தட்டி கேட்கிறான். அந்த தன்னுடைய தான் முடிவு செய்த பொறுப்புகளை சுமந்து, தலைக்கு மேலே சுமந்து அல்லாஹ் அந்த பொறுப்பை புறக்கணித்து போகின்றானே, அந்த மனிதனை அல்லாஹ் இன்னும் வேகமாக அதட்டி கேட்கிறான், ஏ மனிதனே, விழித்து அதட்டி உருக்கி கேட்கிறான், சங்கியான ரப்புடைய பொறுப்பை மறந்து போறிய, உனக்கு இந்த தலக்கணம் எங்கிருந்து வந்தது? நான் தந்த பொறுப்பை நீ புறக்கணிக்க போறிய, ஒரு தலக்கணம் பிடிக்க போக்குல போறிய, நீ என்ன போக்கு போறாய், எங்க போய் தொலைய போறாய்? வாப்பா மகன் பத்தி கேட்கிறாரு, வாப்பா மகன் பத்தி கேட்கிறாரு, டே எங்க போறா நீ? நான் சொல்லுகிற பேச்சு உனக்கு ஒன்று வேறது இல்லையா, எங்க போய் தொலைய போறாய்? சொல்லி புத்தி சொல்லி 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 கேட்கல, கடைசியா வாப்பா கேட்கிறாய், அடே நான் எங்க போறா நீ? உனக்கு சொல்லுன்னு விளங்குது இல்லையா, எங்க போய் தொலைய போறா? நான் அல்லவா இது செஞ்சது, அதை செஞ்சது, இப்படி செஞ்சது, உன்னை செஞ்சது, நினைப்பிரிச்சா என்று கேட்கிறார். அல்ல என்ன கேட்கிறான், அல்லதீ கலக்கக ஃபஸவ்வாக ஃபஅதலக ஃபீ ஐயி சூரத்தின் மாஷா ரக்கபக. நான் பொறுப்பு சொல்கிறேனே, ஏன் தெரியுமா? உனக்கு பொறுப்பு சுமத்துவதற்கு எனக்கு உரிமை எங்கிருந்து வந்தது தெரியுமா? தந்தை பிள்ளைக்கு பொறுப்பு சுமத்துற உரிமை என்ன? வளர்த்த உரிமை, கவனித்த உரிமை, கண்காணித்த உரிமை. ஒரு ஆசிரியர் மாணவருக்கு பொறுப்பு சுமத்துகிறார், என்ன உரிமை? படிப்பித்த உரிமை. அல்லாஹ் எங்களுக்கு பொறுப்பு தருகிறானே, என்ன உரிமை? அந்த உரிமையை தான் சொல்லலாம், அல்லதீ கலக்கக, அவன்தான் உன்னை உருவாக்கினான். இல்லையென்றா நீயே கிடையாது. உனக்கிறது உறுதிப்பாடு என்ன, நினைப்பாடே கிடையாது. ஹல் அத்தாலில் இன்சானி ஹீனம் மின தஹர் லம் யகுன் ஷைஅன் மத்கூரா. கேட்கிற உன் நிலைப்பாடு என்ன தெரியுமா? உனக்கு ஒரு இருப்பிடமோ அட்ரஸோ உனக்கு பெயரோ இல்லாத நிலை இருந்தது. என்ன பெயர் வைக்கிறது? இன்னைக்கு இந்த பெயரும் வந்தது, பெயருக்கு மேலால புகழ் பெயரும் வந்தது, பட்டப்பெயர் வந்தது, பதவி பெயர் வந்தது. அவருடைய பெயரை எழுதி விசிட்டிங் கார்டு ஃபுல்லா பெயர்கள். எங்கிருந்து வந்த பெயர்? பிறகுல வந்த பெயரா? விசிட்டிங் கார்டு அடிச்சா காணாது, ரெண்டு பக்கம் அடிச்சிருக்கு. இதெல்லாம் எப்ப வந்த பெயர்? பிறகுல எத்தனை பெயர்? ஒரு பெயர் தான். பிறகு வந்த பெயர் தான். வயிற்றுல பேர் இருந்துச்சா? வயிற்றுல பேர் வந்துருச்சா? நாலு மாசத்துல பேர் வந்துச்சா? ரூகை வரலையே. அதுக்கு முன்னால என்ன இருந்தது? ஷைஅன் மத்கூரா. நீ ஒரு சாமானே கிடையாது. உன்னை பத்தி பேசுவதற்கு பேச்சே கிடையாது. அங்கிருந்து உன்னை நான் அல்லவா கொண்டு வந்தேன், இப்ப நான் தந்த பொறுப்பு உன்னை கீழடிச்சது இல்லையா, எங்க போய் தொலைய போகிறாய் என்று அல்லா இந்த மனிதனை அதற்கு கேட்கிறார். எனவே சரி, அல்லாஹ் ஒரு பொறுப்பு தந்திருக்கிறான். என்ன பொறுப்பு? அல்லாவே விளங்கப்படுத்துகிறான். அதையெல்லாம் ஒவ்வொரு விதத்திலும் விளங்கப்படுத்துகிறான். சாதாரண விளங்கப்படுத்துகின்றான், விரிவாக விளங்கப்படுத்துகிறான், ஒவ்வொன்றாக தொட்டு தொட்டு விளங்கப்படுத்துகிறான். கடைசியாக நரக நெருப்பை முன்வைத்து ஒரு அடியாக விளங்கப்படுத்துகிறான். எப்படி குர்ஆன் முழுக்க அல்லாஹ் பொறுப்பு என்ன என்பதை விளங்கப்படுத்துகிறான். சரி, என்ன பொறுப்பு? ஒரே ஒரு பொறுப்பு தான், பொறுப்பு ஒன்றுதான். என்ன பொறுப்பு? நாமெல்லாம் அல்லாஹுடைய அடிமைகள் என்பதை உணர்ந்து வாழுவது, அடிமைத்துவத்தை நிறைவேற்றுவது, அதான் பொறுப்பு. அதை அல்லாஹ் சுருக்கமா அல்லாஹ் சொல்றான், ஒமா ஹலக்கு ஜின்னவல் இன்ச இல்லாலி ஆபது. இந்த மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் படைத்ததே அவர்கள் உலகத்தில் அடிமைகளாக வாழ வேண்டும். அப்படின்னு அப்பாஸ் சொல்றான், இல்லாலி யாரிபூன் அபுதுன் என்ன? அல்லாஹுவை அறிந்து புரிந்து வாழ்வது. அப்படி என்றால் அல்லாஹ் இந்த ரப்பு. அப்ப நான் யாரு? அல்லாஹ்வுடைய அடிமை. அடிமையாக வாழ்வது, அடிமைத்துவத்தின் வெளிப்பாடுதான் வாழ்க்கையின் லட்சியம் என்பதை முன்வைத்து வாழ்வது. ஆலமர் அருவாகில் எனக்கு அடிமைத்துவம் அறிமுகமானது, எல்லோருமே அதை ஏற்றுக்கொண்டோம். அல்ல அறிமுகப்படுத்தினான், நீங்க யார் நான் யார், அலஸ்து ரப்பிக்கும், ரப்பில் யான் கேட்டான். அடிமைத்துவம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆலமர் அருவாகிலே. உலகத்தில் அடிமைத்துவம் வெளிப்படுத்தப்பட வேண்டும், அதுதான் உலக வாழ்க்கை. இந்த அங்கு அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த அடிமைத்துவம் உலகத்தில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அடிமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்வதல்ல, அடிமைத்துவத்தை அறிந்து வாழ்வதல்ல, அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லி வாழ்வதல்ல. அப்படித்தான் வாழ்கின்றார்கள், அப்படி அல்ல. கூனு இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, கூனு இபாதல்லாஹ், நீங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள் என்றல்ல, அடிமையாக ஆகுங்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறான். நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லி வச்சு யாருக்கோ எதற்கோ அடிமையாகி வாழ்வது சரி வராது. அல்லாஹ்வுடைய அடிமை என்பதை ஏற்றுக்கொண்டு அடிமையாக மாறாமலுக்கு வாழ்வது வாழ்க்கை சரி வராது. அடிமையாகவே மாறுங்கள், அடிமையாகவே ஆகுங்கள் என்றுதான் அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தின் மூலமாக எங்களுக்கு அல்லாஹ் தாலா பணிக்கிறார். எனவே சொல்ல, அல்லாஹுடைய அடிமைகளாக நாம் உலகத்தில் வாழ வேண்டும், அடிமைகளாக மாற வேண்டும், அடிமைத்துவம் எங்கிலிருந்து வெளியாக வேண்டும். அந்த அடிமைத்துவத்தை வெளிப்படுத்தி காட்டுவதற்குத்தான் இந்த உலகத்திலே சந்தர்ப்பத்தை எல்லாம் தந்திருக்கிறார். ஆலமர் அருவாகில் அடிமைத்துவம் அறிமுகமானது, ஏற்றுக்கொண்டோம். வெளிப்படுத்துவதற்கு அங்கு ஒரு சூழல் இருக்கவில்லை. வெளிப்படுத்துதல், ஒரு மாணவனுடைய திறமை வெளிப்படுத்துதல் பரீட்சையில், அதுதான் பரீட்சை. இல்ல தெரியும் தானே, படிப்பிச்சுதானே, உங்களோட மாணவன் தானே, இல்ல அங்க அவருக்கு அறிமுகம்தான் செய்யப்பட்டது. கலைகள் வகுப்பறையில் கலைகள் அறிமுகம் செய்யப்பட்டது, அது சோதிக்கப்படவில்லை, பரீட்சையில் சோதிக்கப்படுகிறது. அங்கதான் இவர் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். ஆலமுள் அருவாகில் சோதிப்பது கொண்டுமே இல்லை, சோதனையுடைய சூழல்கள் அங்கே கிடையாது. அதனால் அல்லாஹ் உலகத்துக்கு எங்களை அனுப்பியிருக்கிறான், ஒரே ஒரு வேலைதான் செய்வது, அடிமைத்துவத்தை வெளிப்படுத்தி காட்டுங்கள். அது உண்மையாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும், முழுமையாக இருக்க வேண்டும். அந்த அடிமைத்துவம் பலகீனமாக இருக்கக்கூடாது, அந்த அடிமைத்துவம் பலதுக்கும் பங்குமை மிச்சமாக இருக்கக்கூடாது, அந்த அடிமைத்துவம் அது பொய்யாக இருக்கக்கூடாது. உண்மையாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும், முழுமையாக இருக்க வேண்டும். அப்படி உலகத்தில் நீங்கள் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். அதனால் அல்லாஹ் தஆலா உலகத்தில் அடிமைத்துவத்தை பறிக்கின்ற சூழல்களை எல்லாக்கி வைத்திருக்கிறார். உங்களை அடிமை ஆக்குவதற்கு உலகத்தின் ஒவ்வொரு சாதனங்களும் உங்களை போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. நீ எனக்கு அடிமையாக, நீ எனக்கு அடிமையாக, நீ என்னுடைய அடிமையாக, என்னுடைய அடிமையாக என்று உலகத்தில் நான் வாழ்வதற்கென்று எதுவெல்லாம் அல்லாஹ் தந்தானோ அதுவெல்லாம் எங்களை அதனுடைய அடிமையாக ஆக்க பார்க்கிறது. அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான், நீ அதுவெல்லாம் பாவித்துக்கொள், அடிமையாகாது. பணத்தை பாவித்துக்கொள், பணத்துக்கு அடிமையாகாது. நீ சொத்துக்களை பாவித்துக்கொள், சொத்துக்கு அடிமையாகாது. பதவிகளை பாவித்துக்கொள், பதவிக்கு அடிமையாகாது. பாவிப்பது வேற, அடிமையாகுவது வேற. யாரெல்லாம் இந்த உலகத்திலே சாதனங்களை, பணமோ பதவியோ படிப்போ பட்டமோ எதுவாக இருந்தாலும் சரி, அவைகளை பாவிக்கின்றார்களோ பரவாயில்லை, முழு உலகத்தையுமே பாவித்த நபிமார்கள் இருந்தார்கள். முழு உலகத்தின் அதிகாரம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முழு உலகத்துடைய அரசன், முழு உலகம் அவரை கண்ட்ரோல்ல, பிரச்சனை இல்லை, பாவிக்கலாம். முழு உலகம் வரையும் அதிகாரம் விசாலப்பட்டு போகலாம், அது பிரச்சனை இல்லை. பிரச்சனை எங்க தெரியுமா, அதுக்கு அடிமையாகுவதுதான் பிரச்சனை. நீங்கள் அதிகாரத்திலே முன்னேறுங்கள், அந்த அதிகாரத்துக்கு அடிமையாகி விடாதீர்கள். அடிமையாகினா அதே வினாடியிலே அல்லாஹ்வின் சாபக்கேடு உங்கள் மீது ஒளி ஆரம்பித்து விடும். சாபத்துக்குரிய மனிதனாகினார் நம்ரூத், அதுக்கு அடிமையாகினான், அல்லாஹ் சாபமிட்டான். அபுஜஹல் அடிமையாகினான், அல்லாஹ்வுடைய சாபக்கேடு. பிறவன் அந்த அதிகாரத்துக்கு அடிமையாகினான், அல்லாஹ் சாபமிட்டான். சுலைமான் தாவூதுலாம் அந்த அதிகாரத்துக்கு அடிமையாகவில்லை, அல்லாஹ்வுடைய ரஹமத் ஏற்பட்டது. சிலர் பணத்தை பாவியுங்கள், பிரச்சனை இல்லை, எவ்வளவு பணம் பாவிக்கலாம், எவ்வளவு உழைக்கலாம், உலகத்து கோடி சுவர்ணம் வரலாம், ஆனால் அந்த பணத்துக்கு அடிமையாகி விடக்கூடாது. அடிமையாகினா அதே வினாடியில் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். நபி சாபம் விட்டார்கள், தீனாருடைய தங்கம் வெள்ளியுடைய காசியுடைய அடிமை நாசமா போய்விட்டான். காசை பாவிச்சா நாசமா போனது, தங்கத்தை பாவிச்சா நாசமா போனது, வெள்ளிய பாவிச்சா நாசமா போனது, தங்கம் வெள்ளி தீனார் திருகம் டொலர் இந்த ரியால பாவிச்சு மனுஷன் நாசமா போறல, அதுக்கு அடிமையாக நான் நாசம் உண்டாகும். ஏன் அடிமைத்துவம் அல்லாவுக்கு மட்டும்தான், நீங்க அல்லாவுக்கு தான். மக்கள் சொல்வார்கள், சரிதானே, நாங்க அல்லாவுக்கு தான் அடிமை, காசிக்கு அடிமை இல்லையே, காசை பாவிக்கிறோம். அது உண்மைதானா? நீ காசிக்கு அடிமை இல்லையா, அல்லாவுக்கு தான் அடிமை. அப்படி என்றால் உங்களுக்கு அந்த அடிமைத்துவத்தின் லட்சணம் வெளியாகும். யார் அல்லாவுக்கு மட்டும் அடிமையோ அந்த அடிமைத்துவத்தின் லட்சணம் என்ன தெரியுமா? ஷரியத்தின் சுன்னத்தின் வாழ்க்கையின் அலங்காரமாக மாற வேண்டும். இவர் ஷரியத்தின் பாதையிலே வாழ்க்கையை ஓட்டுவார். அதே பார்வையிலே ஷரியத்திருக்கும், பேச்சிலே ஷரியத்திருக்கும், உடையிலே நடையிலே சுன்னத்திருக்கும், சாப்பாட்டில சுன்னத்திருக்கும், உழைப்பில ஷரியத்திருக்கும், குடும்ப வாழ்க்கையில ஷரியத்திருக்கும், மனைவி மக்கள்ல ஷரியத்திருக்கும். தந்த உடம்போ இந்த உடை இவருடைய அனைத்து உணர்வுகள் ஷரியத்தையும் சுன்னத்தையும் சுமக்குதா? ஆம் என்றால் அவர் அல்லாஹ்வுக்கு அடிமையாகிவிட்டார். அல்லாஹ்வுடைய அடிமைத்துவம், பணத்தை பாவிக்கிறார், அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருக்கிறார். அப்படி இல்லைன்றால் பணத்தை பாவிச்சு 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 பணத்துக்கே அடிமையாகி விட்டார், என்ன நடக்கும் தெரியுமா? இவருடைய லட்சணம் மாறிடும். என்ன லட்சணம் ஆயிடும்? யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய அடிமைத்துவத்தை பறி கொடுக்கிறார்களோ, அடிமைத்துவத்தை அல்லாஹ்வுக்கு முழுமையாக கொடுப்பாங்க கொடுக்காமல் அடிமைத்துவத்தை பங்கு போடுகிறார்களோ, பணத்துக்கு அடிமையாகி, பதவிக்கு அடிமையாகி, அதிகாரத்துக்கு அடிமையாகி, மனைவிக்கு அடிமையாகி, மனவீச்சைக்கு அடிமையாகி, அடிமைத்துவம் பறிவாகிவிட்டால் வாழ்க்கையின் லட்சணம் அந்நிய கலாச்சாரமாக மாறும். முஸ்லிம் தான் வாழ்க்கை அந்நிய கலாச்சாரத்தில் போகும். சுன்னத்தில் அவர் இருக்க மாட்டார், சுன்னத்தை ஜீரணிக்காதே, இது சுன்னத் சொல்ல சரிதான் இப்ப பொருந்துமான்னு சொல்லுவார், இது சரியத் சொல்லுவார் சரிதான். இந்த நாட்டுடைய நிலை, இன்றைய உலகம் போற போக்கு, இன்றைய உலகம் போற போக்குக்கு ஷரியத் பேசி யோசிக்கணும், யோசிச்சு பேசணும். யார் சொல்லுவார்? அடிமைத்துவத்தை அல்லாஹ்வுக்கு முழுமையாக கொடுக்காமல் பங்கு போட்டவர்கள், அடிமைத்துவத்தை பணத்துக்கு கொடுத்தவர்கள், பதவிக்கு கொடுத்தவர்கள், ஆசைக்கு கொடுத்தவர்கள், மனைவிக்கு கொடுத்தவர்கள், அவருடைய வாழ்க்கையின் லட்சணம் சுன்னத்தாக வராது, அந்நிய கலாச்சாரமா இருக்கும். சரியத்தோடைய வாழ்க்கை லட்சணமா வராது, உலகம் போற போக்கா இருக்கும். உலகம் போற போக்கு தான் அவருடைய வாழ்க்கையின் போக்கு, சரியத்தில் அடிமைத்துவத்தை அல்லாவுக்கு மட்டும்தான் என்று யார் இருக்கிறார்களோ வாழ்க்கையின் போக்கு சரியத்துதான். உயிர் போனாலும் சரி, உடைமை போனாலும் சரி, என்ன போனாலும் சரி, சரியத்துக்கு மாற்றம் செய்ய கூடாதல்ல இயலாது சொல்லிடுவார். சரியத்து தான் வாழ்க்கையின் போக்கு, சுன்னத்து தான் வாழ்க்கையின் அலங்காரம். தெய்வத்தில் யமானி ரலியல்லாஹு தஆலா ஒவ்வொரு சஹாபாக்களும் அடிமைத்துவத்தை உணர்ந்தவர்கள், சுமந்தவர்கள். அடிமைத்துவம் என்றது அதொரு அதொரு கலை அல்ல, படிப்பதற்கு அதொரு படிப்பல்ல, அதற்கு பேச்சல்ல பேசிட்டு போறதுக்கு, அதோடைய கருத்துல கருத்து பரிமாறுவதற்கு அடிமைத்துவம் என்றது அது ஒரு சுமக்கப்பட வேண்டிய ஒரு அமானிதம், அது ஒரு சுமக்க வேண்டும். பேசிவிட்டு சுமக்காம போற ஏமாற்றம் இல்லை, அதை ஏற்றுக்கொண்டு எடுத்து நடக்காம போற ஏமாற்றம் இல்லை, எழுதி தள்ளிவிட்டு எங்கேயோ போற மாதிரி அந்த போக்கல்ல, அடிமைத்துவம் என்பது சுமத்தப்பட வேண்டிய ஒரு அமானிதம். சுமந்திருக்கிறேனா? சுமந்தால் உணரப்படும். ஒரு தாய் வயிற்றிலே பிள்ளையை சுமந்திருக்கிறார். 24 மணித்தேவனும் வயிற்றில் உள்ள பிள்ளையின் உணர்வு எத்தனை தரம் துடிக்கிருக்குது? துடிப்பு குறைஞ்சிட்டு பேப்பர் வச்சு மாஸ்க் பண்ணுகின்றார்கள். இன்றைய நாளில 10 தடவை விட குறைய துடிச்சிருக்கா பதறி விடுகிறார்கள். சுமந்தது உணர்வு உண்டாகிறது, சிந்தனையே மாறுகிறது, செயல்பாடே மாறுகிறது. வீட்டுடைய சுமையை சுமந்தவர், வியாபாரி கடையுடைய சுமையை சுமந்தவர், ஒரு ஒரு அதிகாரத்தின் சுமையை சுமந்தவர்கள், அந்த சுமை அவர்கள் ஆட்சிப்படைக்கிறது, சிந்தனையை திருப்புகின்றது. 24 மணித்தேவம் அவர்கள் மீது அது ஆதிக்கம் செலுத்துகிறது. நாமெல்லாம் இந்த அடிமைத்துவம் என்ற இந்த உணர்வை சுமந்திருந்தால், அடிமைத்துவம் என்ற அல்லாஹ்வுடைய அடிமைத்துவம் என்ற அமானிதத்தை சுமந்திருந்தால் உணர்ந்திருப்போம். சுமந்திருந்தால் உணர்ந்திருப்போம், சுமக்காமல் படிச்சிருந்தால் உணர மாட்டோம். அது படிப்பு தானே, படிச்சாச்சு, பேசியாச்சு, எழுதியாச்சு, ஏற்றுக்கொண்டாச்சு. நம்மளோட அடிமைதான், ஏற்றுக்கொண்டாச்சு. ஏற்றுக்கொண்டதுக்கு உணர்வு வரப்போறல்ல, நம்மளால மட்டும்தான் அடிமை, என்ன சந்தேகம் இருக்குது? இதை முழு உலகத்திலே கோடானபடி முஸ்லிம்களும் ஏற்றுக்கொண்ட உண்மைதான். ஏற்றுக்கொண்டதுனால உணர்வு வராது. அதனாலதான் சரியத்துக்கு முன்னால உணர்வற்ற பிட்டங்களாக இருக்கின்றார்கள். ஹராத்துக்கு பயன் இல்லாத வாழ்க்கை. ஏன்? அல்லாஹ்வுக்கு அடிமை என்பதை ஏற்றுக்கொள்ளலையா? ஏற்றுக்கொண்டதுதான். அல்லாஹ்வுடைய அடிமை என்பதை படிக்கலையா? படிச்சாக்கள் தான். அல்லாஹ்வுடைய அடிமை என்பதை படிச்சு கொடுக்கிறாக்கள் தான். அடிமைத்துவத்தை பற்றி ஆய்வு செய்வார்கள் தான். ஆனால் உணர்வில்லை. ஏன் உணர்வில்லை? அடிமைத்துவம் என்பது படிக்கின்ற சாமான இல்ல, அதற்கு கலை அல்ல, அதற்கு கோசல்ல, அது ஒரு அமானிதம். அந்த அமானிதம் சுமக்கப்பட வேண்டும், உள்ளத்தினால சுமக்கப்பட வேண்டும், அந்த பாரம் உணரப்பட வேண்டும். அல்லாஹ் இந்த அமானிதத்தின் அந்த தொடரில் இறக்கிய ஆயிரக்கணக்கான ஆயத்தில் அல்லாஹ்வுடைய சுட்டிக்காடுகிறான். நாம் என்ன இறக்கிறோம் தெரியுமா? இந்த அமானிதத்தின் விளக்கமாக இறங்கின இந்த குர்ஆன் இது என்ன தெரியுமா? இன்னா ஸனுல்கி அலைக கௌலன் ஸகீலா, நபியே நாம் உம்மல் மீது இறக்கின்றது பாரமான பேச்சு. பாரம் விளங்குதா? குர்ஆனை ஓதுன பாரம் விளங்குதா? பேப்பரை படிக்கிற பாடம் விளங்குது, நியூஸ பார்த்து பாடம் ஒன்று விளங்குது, பேஸ்புக் தட்டி போட்டு பாடம் விளங்குது, பதட்டம் உண்டாகுது. அல்லாஹ்வுடைய வேதத்தை சுமந்து பார்த்து படித்து என்ன பாடம் விளங்குது? ஹதீஸின் எச்சரிக்கையை பார்த்து பாடம் விளங்குதான். உலகத்தின் செய்திகளை பார்த்து பாடம் விளங்கி பதறுகிறோமே, அதனால பேசித்திருக்கிறோமே. யார் ஒரு ஹதீஸை படித்து விட்டு இப்படியும் ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறேன்? இப்படி நீண்ட ஹதீஸ் எப்படி முடியுது? இந்த சமுதாயம் 15 இந்த மாபெரும் பஞ்சமா பாதகங்கள்ல இறங்கி தின்றா இந்த உம்மத்தின் அழிவே அழிவுதான், நாசமே நாசமும் தான். இப்படி ஒரு ஹதீஸே யாருக்கு? யாராவது உணர்கின்றார்களா? இது பேப்பர், இது பேஸ்புக், இது செய்தி, பதட்டம். என்னது? நீங்கள் அல்லாஹ்வின் அடிமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். அடிமைத்துவத்தை சுமக்கவில்லை என்பதைத்தான் காட்டுகிறது. அடிமைத்துவத்தின் சுமை அல்லாஹ்வுடைய பேச்சிலே தாக்கத்தை ஏற்படுத்தும். அருமை நபி சொல்லுவோட பேச்சிலே அது தாக்கத்தை ஏற்படுத்தும். பேத்தோடைய செய்தியை தாக்கத்தை விட, பாராளுமன்றத்தின் முடிவுடைய தாக்கத்தை விட, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய முடிவின் மீது மக்கள் பதட்டம் அடைவார்கள். சஹாபாக்கள் நபியுடைய சமூகத்திலிருந்து உணர்ந்த உணர்வு அதுதான். அதைத்தானவர்கள் தங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொண்டார்கள். யுத்த களம், எதிரிகளும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அது உமர்வத்தவர்கள் யுத்த தளபதிக்கு எழுதுகின்ற கடிதம். என்ன எழுதணும்? யுத்த காலத்தில் யுத்தம் நடக்குமெல்ல நடந்து கொண்டிருக்கிறது, எப்படி கடிதம் எழுதணும்? அந்த கடிதத்தின் கருத்துக்களின் சாராம்சம் என்ன இருக்க வேண்டும்? யுத்த தந்திரம், எதிரிகளை முறியடிப்பது, தந்திரோபாயத்துடன் படையை முன்னெடுத்து செல்வது, அப்படியான சில கட்டளைகள், ஆவேசத்தை உண்டு பண்ணக்கூடிய வார்த்தைகள்
அதுதானே இருக்கணும். என்ன இருந்தது? யார் எழுதின கடிதம்? யாரோ சும்மா மகள்லான் ஒரு மனிதர் எழுதினார். இந்த உம்மத்தின் முழுகம் என்று நபியவர்களால் சொல்லப்பட்டது. வயி இறங்குவதற்கு முன்னாலேயே உமர் பேசிவிட்டார். உமரில் நாவில் அல்லாஹ் பேசிவிட்டான். அல்லாஹ்வுடைய பேச்சு உமர்ல வெளியானது. வஃக்து ரப்பி, என்னுடைய ரப்புடைய முடிவுடன் என்னுடைய முடிவு நேர்வெற்றிருந்தது என்று சில சந்தர்ப்பங்களை அதாவது உமர் அவர்களே சொல்லிக்காட்டியிருந்தார்கள். அப்படித்தான் நடந்தது. அந்த உமர் தூர நோக்கரை செயல்பட்டார்கள். எவ்வளவு தூர நோக்கம்? 10 வருஷ திட்டம் இல்ல, 100 வருஷ திட்டம் இல்ல, 200 வருஷம் 500 வருஷ திட்டம் இல்ல, கயாமனால் வரும் வரையில் உள்ள உலக சமுதாயத்தின் போக்குகளை சிந்தித்து அதைக்கேற்ற மாதிரி முடிவுகளை செய்தார்கள். இன்று வரை அந்த முடிவுகள் எந்த தடையும் இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. அப்படியான தூர நோக்கும் விவேகமும் அறிவும் விளக்கமும் உள்ள அந்த உமர்தவர்கள் தான் எழுதுகின்றார்கள் பட்டாளத்துக்கு, தளபதிக்கு. என்ன செய்தி தெரியுமா? யுத்தக்களத்திலே யுத்தம் செய்து கொண்டிருக்கிற முக்கியமான விடயம் உங்களுக்கு, எதிரிகளின் பக்கத்திலிருந்து வருகின்ற தாக்குதலால் உங்களில் ஒருவர் தாக்கப்பட்டு விடுவார், ஆபத்துக்குள்ளாகி விடுவார் என்ற விடயத்தை நீங்கள் எப்படி பயப்படுகின்றீர்களோ, எங்களால் கொல்லப்பட்டு விடுவாரோ, அதுக்கேற்ற மாதிரி எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், சும்மா அநியாயமா உயிரை கொடுக்கப்படாது, ஷாருத்தான் என்றாலும் தந்திரமாயத்தை செய்யணும், மிகவும் நுணுக்கமாயத்தை செய்யணும், அதுக்கு எப்படி பயப்படுகின்றீர்களோ, அதை விடவும் ஒரு ஆபத்து, அதை விடவும் ஒரு எச்சரிக்கை. என்ன தெரியுமா? உங்களுடைய சபையில் முஸ்லிம்களுடைய பட்டாளத்தில் யாராவது ஒருவர் ஷரியத்துக்கு மாற்றமான ஒரு விடயத்தை செய்து, அறத்தை செய்து, அதன் காரணமாக அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை உங்கள் மீது இறங்குவதை பயப்படுங்கள். இதை பயப்படுங்கள். எதிரிகளால் நான் வெட்டப்பட்டு விடுவேனே என்ற பயத்தை விடவும் அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை விழுந்து விடுமோ என்று பயப்படுறது. இந்த பயம்தான் உலகத்தை அவருடைய காலடியிலே கொண்டு வந்தது. நான் சும்மா பெருமையா பேசுவோம், பெரும்பெரும் சாம்ராஜ்யங்கள் எல்லாம் காலடியிலே வந்து உருண்டு போனது. அப்படியான வீர பரம்பரையிலே வந்தவர்கள் தான் நாங்கள் என்று வீதியிலே கோஷம் இடுவதை அவர் கோடைத்தனம். அதல்ல, அது என்ன வீரம்? அது என்ன வீரம்? எங்கிருந்து வந்த தைரியம்? இதுதான் தைரியம். என்ன தைரியம்? எதிரிகளால் தாக்கப்பட்டு எங்கள் ஒருவர் ஆபத்துக்குள்ளாகுவதை விடவும் நாங்கள் அவரால் ஹராம் செய்து ஷரியத்துக்கு மாற்றம் செய்து அல்லாஹ்வுடைய தாக்குதல், எதிரிகள் அம்பை வீசுகிறார், எதிரி வாள் செய்கிறார், எதிரி எங்களை ஷூட் பண்ணுகிறார், எதிரி எங்களை பொம்மடிக்கிறார், இதெல்லாம் பயங்கரம் விளங்குதானே? இதை விட பயங்கரம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தாக்குதல். என்ன தாக்குதல்? அல்லாஹ் கோபப்பார்வை கொண்டு உங்களை பார்த்தது, அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை இறங்குவது. குண்டு வீச்சு விமானம் வந்து, விரோதியுடைய குண்டு வீச்சு விமானம் வந்து குண்டு போடுகிறான் வீடுகளுக்கு, எவ்வளவு பயங்கரம், எவ்வளவு பதட்டம். வரல்ல போடல்ல வருவானோ என்ற செய்தியே ஊரை கதிகலங்கும். வருவானுகளாம் என்ற பொய்யான செய்தி வந்தாலும் ஊரே கதிகலங்கும். வந்துவிட்டால் எப்படி கதிகலங்கும்? அது ஆபத்து தான். அதை விட ஒரு ஆபத்து உணர்த்தப்படுகிறது. என்ன ஆபத்து தெரியுமா? அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை உங்கள் மீது இறங்குவதை பயப்படுங்கள். பயம் இருக்குதா? வீட்டுக்குள்ளே ஹராம் இருக்குது, பயம் எடுக்குதா? மகனுடைய ஹராத்தை வாப்பா காணாம போகிறார், இது என்னது? மனைவியுடைய அசட்டுத்தனமான போக்கை கணவன் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார், அதனால் அவரும் சாபத்துக்குள்ளாகிறார். குடும்பத்துடைய சரியத்துக்கு மாற்றமான போக்கை அதை அலட்சியப்படுத்துகிறார். சமூகத்திலே பரவி வருகின்ற ஹராமுகளுக்கு எந்த ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கிறார். சரி, இதைத்தான் சொல்கிறோம் கோடைத்தனம். வீரம் என்ன? வீரம் இதுதான், அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கி விடுவோம் என்ற பயம், அதுதான் வீரம். எதிரிகள் தாக்கி விடுவாங்களோ தயாராயிருக்கணும் என்று, அல்லாஹ்வுடைய கோபம் இறங்குமோ ஆதாரம் முடிங்க மடத்தனம் சொல்கிறோம், அல்லாஹ்வின் கோபம் இறங்குமே என்ற பயம் மிகைக்காமல், அல்லாஹ்வுடைய கோபம் இறங்குமே என்ற பயம் மிகைக்காமல், எதிரிகளுடைய கோபம் வருமோ எதிரிகளை தாக்கிவிடுவார்கள் என்ற பயம் மிகைப்பது, அதுக்கு செயல்படுவது இதைத்தான் மட்டி மடத்தனம் என்று சொல்கிறோம். பயம் மிகைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கோபம் இல்லை. ஏன் மாறிவிட்டது தெரியுமா? நாம் எல்லாம் அடிமையாக ஆகவில்லை, அடிமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அடிமை என்று சொல்லுகிறோம், அடிமையாகவில்லை. இப்ப யாருக்கு அடிமையாக இருக்கிறோம்? மனோச்சைக்கு அடிமையாக இருக்கிறோம். பணத்துக்கு அடிமை, பதவிக்கு அடிமை, மனைவிக்கு அடிமை, பொருளாதாரத்துக்கு அடிமை, மனோச்சைக்கு அடிமை. என்ன மனோச்சைக்கு அடிமை? எந்த இஷ்டம் அவ்வளவுதான். என்ன எப்படி? எந்த விருப்பம்? எந்த காசு? எந்த இஷ்டம்? எந்த வாழ்க்கை? எந்த இஷ்டம்? எந்த உடுப்பு? எந்த இஷ்டம்? நான் எப்படி செய்வேன்? உனக்கு என்ன? இவர் தான் முஸ்லிம் தான், இவர் அல்லாஹ்வே ரப்பாக, அல்லாஹ்வுக்கு நான் அடிமை என்று ஏற்றுக்கொண்டவர். ஆனால் அடிமையாக ஆகல, அல்லாஹ்வுக்கு நான் அடிமை என்பதை ஏற்றுக்கொண்டவர், அல்லாஹ்வுக்கு நான் அடிமை என்று சொல்லுகிறவர். ஆனால் மனவீச்சுக்கு அடிமையாக இருக்கிறார். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு நான் அடிமை என்று ஒருவர் ஏற்றுக்கொண்டு அடிமையாக ஆகிவிட்டார் என்றால் அவருடைய லட்சியம் அல்லாஹ்வுடைய அன்பை அடைவது, அல்லாஹ்வை அடைவது. இதுதான் லட்சியம். அவருடைய லட்சணம் ஷரியத்தும் சுன்னத்தும். இந்த லட்சியத்திலே, இந்த லட்சணத்துடன் அவர் வாழ்வார். அல்லாஹ்வை அடைய வேண்டும், அதான் லட்சியமாக இருப்பார். அப்படி லட்சியம் உள்ளவர் என்றால் அவருடைய லட்சணம் என்ன? ஷரியத்தும் சுன்னத்தும். சுன்னத்துக்கு மாற்றம் நடக்க இயலாது, ஷரியத்துக்கு மாற்றம் நடக்க இயலாது. இவர்தான் அடிமையாக ஆகினவர். அடிமையாக இல்ல, அவருடைய வாழ்க்கையில் ஷரியத் வராது. உலகம் பொறுப்பும், உலகம் பொறுப்புக்கு என்ன தெரியுமா? ஊர்ல எல்லாரும் விட்ட பாவத்தை விடுறது, எல்லாரும் செய்யற பாவத்தை செய்யறது, இதான் உலகம் பொறுப்பு. ஊர்ல யாருமே பன்று வச்சு சாப்பிடல, என்னையுடனே மாடு இருக்க இல்லாது, மாடு இல்லை. ஆனா அங்கெல்லாம் பன்று இறந்துக்கானலாம், சரி இன்னைக்கு மட்டும் வாங்கி சாப்பிடுவோம். யாராவது சாப்பிடுவாங்களா? யாராவது கலவுலையா சாப்பிடுவாங்களா? சாப்பிடுவாங்களா யாராவது? ஏன்? ஹராமா? ஹராம் தான். சாப்பிடாம விட்டது ஹராத்துக்கா வேண்டியா? இல்ல, ஊர்ல யாருமே திங்குறல, அதாவது திங்குறல. வட்டி எடுக்கிறது, பேங்க்ல போய் லோன் எடுக்கிறது, வியாபாரம் நிறுத்தி என்ன செய்யறது? 10 லட்சம் தேவை, யாராவது தருவானா? 10 ரூபாய கலெக்ட் செய்யலாம இருக்குது. பிச்சைக்காரன் 10 ரூபாய் கொடுத்து 5 ரூபாய் வாங்கி இருக்கிறான். 10 ரூபாய் கலெக்ட் செய்யலாம நேரத்தில் 10 லட்சம் தருவானா? என்ன செய்யறது? கடையை மூடியா செய்வீங்க? கம்பெனியை மூடியா செய்வீங்க? என்ன செய்வோம்? பேங்க் இருக்குது, பேங்க் மேனேஜர் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். நீங்க என்ன எடுக்கிற இல்லையா, எடுக்கிற இல்லையா, எடுக்கிற இல்லையா, வாங்கல, நான் தாரேன் தாரேன் காண்ட நேரம் எல்லாம் கேட்கிறார். சந்தர்ப்பம் போனா போட்டு தந்துருவார். அப்ப பன்று வச்சு சாப்பிடுவது லேசா நகராம், வட்டி எடுப்பது அதை விட லேசா நகராமா? வட்டி கொஞ்சம் லேசா நகராம், பன்று வச்சு பெரிய ஹராம், அப்படியா? இல்ல சவர்களே, அதான் உலகம் போற போக்கு. என்ன போற போக்கு? வட்டி பெரும்பாலும் அதிகமான ஆட்கள் எடுக்கிறாங்க, தேவைக்கு எடுக்கிறாங்க. பொம்பளைகள் அது ஒரு ஒரு வகையில வட்டி எடுக்கிறாங்க. நகையை ஈடு வைக்கிறது, சில சீட்டு அமைப்புகள் அப்படி செய்யறது. சாதாரண மக்கள் அதன் ஒரு வகையில வட்டி எடுக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 10 லட்சம் காசை கொடுத்து போட்டு கூட்டு வியாபாரம் சொல்லி போட்டு மாசம் 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 இவ்வளவு தாங்க, அது ஒரு வகையான வட்டி எப்படி செய்யறாங்க. கொஞ்சம் நிபுணான ஆட்கள் அவர் 1 கோடி 2 கோடினு வட்டி எடுக்கிறார். என்னது இது? எல்லாருமே செய்யறாங்க, அதனால இந்த ஹராத்துக்கு பயம் இல்லை. இது ஒத்தரும் செய்யல, 12 லட்சம் திங்கறல்ல. எல்லாரும் விட்ட ஹராத்தை விடுவது, எல்லாரும் செய்யற ஹராத்தை செய்வது, இது என்ன தெரியுமா? உலகம் போற போக்கு. யாரு போவார்? மனைவிச்சைக்கு அடிமையானவர் இப்படித்தான் போவார். அல்லாஹ்வை, அல்லாஹ்வுக்கு அடிமை என்பதை ஏற்றுக்கொண்டார்கள் தான் அடிமையா ஆகல. அடிமைதான், அடிமை என்பதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் மனைவிச்சைக்கு அவர் அடிமையாகிவிட்டார். ஏதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் மனைவிச்சைக்கு அடிமையாகி போன மனிதனுடைய பயங்கர முடிவை பற்றி அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை சொல்கிறார். அப்படி ஆக்களை கண்டீங்களா? அபராயித்த மனிதகதை தன்னுடைய மனோ இச்சையை தன்னுடைய தெய்வமாக ஆக்கிக் கொண்டாங்களோ கண்டீங்களா? அவர்களுக்கு அல்லாஹ் செஞ்ச முடிவு என்ன தெரியுமா? அவல்லஹுல்லாஹு அலா இல்மின், அவர்களுக்கு விஷயம் தெரியும் தான் அல்ல அவர்களை வழிகட்டுவான். ஹராம் என்று தெரிஞ்சு கொண்டே பேசுவார் அல்ல, அவங்களை அப்படி விட்டுருவான். நீ எனக்கு அடிமையாக இல்லையே, அது என்னுடைய சரியத்து உனக்கு இல்ல, அப்போ தொலைஞ்சு போன்னு சொல்லி. எனக்கு அடிமையா ஆகினாத்தான் என்னுடைய சரியத்தை உன்னால சுமக்க இடம். என்னுடைய மனவீச்சைக்கு அடிமையா இருக்கிறாய். அதனால அல்லாஹ்வுடைய வழிகெடுப்பான் அராத்தைக்கு பயம் இல்லாத ஒரு மனோநிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். வட்டிக்கு பயம் இல்லாத, பொய்க்கு பயம் இல்லை, சரியத்துக்கு மாத்திரமே பேசுறதுக்கு பயம் இல்லை, சும்மா வாக்கி வந்தமே பேசிக்கொண்டு போவார். இது சரியத்தே அல்லாஹ்வுடைய முடிவே. மாத்திரமா பேசுறாமா அஸ்தகுஃபிர்ல்லா, அப்படியே நினைக்க மாட்டார். இவன் நினைப்பால் இவன் சொல்றதானே, யாரு ஜமியத்துலமா சொல்றதானே, சொல்ல இவர்களுடைய சத்தம் தான், சட்டம் இல்ல, அல்லாஹ்வுடைய சத்தம், இவர்களுடைய சத்தம், சத்தம் தான் இங்க இருந்து வருது. இந்த சத்தத்துக்குள் அடங்கி இருக்கிற சத்தம் ரபுல் ஆலமீன் அல்லாஹ்வுக்குரியது. அதனால உலகம் போற போக்குல போற மக்கள் சட்டத்தை மதிக்க மாட்டார்கள். ஏன், அல்லாஹ் வழிகெடுத்து விடுவான். அறிவு இருந்தும் அல்லாஹ்வை தவறாக நடக்க வைப்பான். செங்க தவறு தெரியுமா, அல்லாஹ்வுக்கு அடிமையாக ஆகாமல் மனைவிச்சைக்கு அடிமையா நான் என்ற உணர்வு. எனக்கு தெரியும், எனக்கு தெரியாமலுக்கா, எனக்கு விளக்கம் இல்லையா, நீ விளங்கப்படுத்தணும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் என்ற உணர்வு இருக்கிறே அல்லாஹ் வழிகெடுத்து விடுவார். அது மாத்திரமல்ல, அவருடைய கேள்வித்திறன் மீதும் கல்வி மீதும் முத்திரையிட்டு விடுவார். எவ்வளவுதான் கத்தினாலும் செவிடனப்பட இருப்பார், எவ்வளவுதான் விளங்கப்படுத்தினாலும் அவர் செவிடனப்பட இருப்பார். எவ்வளவு என்ன சொன்ன தெரியுமா, ஒன்றும் சொல்லாதே போவார். அல்லாஹ் அவருடைய காதை செவிடாக்கி விடுவார். அது மட்டுமில்ல, எவ்வளவுதான் உணர்த்தப்பட்டாலும் கல்வி கல்ல போயிருக்கும், இந்த கல்வில கொஞ்சம் கூட அல்லாஹ் பயன் இறங்காது, அல்லாஹ் சீல் வைத்து விடுவார். ஏன் தெரியுமா, எனக்கு நீ அடிமையாகவில்லையே, உடைய மனைவி செய்தான உனக்கு மார்க்கம், அதனால கல்வி மீது அல்லாஹ் சீர் வச்சு கல்வை கல்லாக்கி விடுவான். அல்லாஹ்வுக்கு பயம் என்பது வரவே மாட்டாது. நான் இப்படி எல்லாம் வாழ்றேமே, மூத்தாக ஒரு நாளைக்கு கபருக்கு இருக்கணுமே, மண்ணறையில இருப்பேமே, மண்ணறை அது மண்ணறை அல்ல, மூத்தாவோட மனுஷன் ஒரு நாள் மண்ணறைக்கு போறல்ல, மூத்தாகாத மனுஷனுக்குத்தான் அது மண்ணறை. மூத்தா நாளுக்கு மண்ணறை அல்லது ஒன்னு நெருப்பறை அல்லது பூச்சோலை. எந்த ஒரு மையத்தும் மண்ணறைக்கு போகாது, நாம் தான் மண்ணறையில் வைப்போம். எங்கட கண்ணுக்குத்தான் மண்ணறை, அவருக்கல்ல, அவருக்கு நெருப்பறையாயிருக்கும், இல்லை என்றால் பூஞ்சோலையாயிருக்கும். நெருப்பறையாகிவிட்டால் பேச்சுக்கள் என்ன, நாம் போற போக்கு என்ன, பயம் வராது. அல்லாஹ்வுக்கு நான் நிறுத்தப்படுவேன். ஒவ்வொரு பேச்சும் பார்வை நிறுக்கப்படும், பார்வையும் நிறுக்கப்படும், பேச்சும் நிறுக்கப்படும். அத்தான் நீதான் பயம் வருதா, பயம் வராது. போட்டுட்டு போன சொல்வா, ஏன் அல்லாஹ் கல்வை கல்லாக்கி விடுகின்றான். கண்ணு மீது திரையை போட்டுவான். உலகத்தை என்ன நடக்குது பாத்தியா, குருடனை போட இருப்பார். பாவம் செஞ்ச மனிதனுடைய முடிவுகள் விளங்குதா, குருடன் ஒண்ணு விளங்காத வழிங்க. இறுதியாக அல்லாஹ் ஒரு சவால் விடுகிறான், அல்லாதான் இவனுக்கு இப்படி எல்லாம் செஞ்சது, பின்னால யார் இருக்கிறார் இவனுக்கு மார்க்கம் விளங்கப்படுத்துவதற்கு, யாராலும் இயலாது. எவ்வளவு பெரிய மனுஷன் வந்து மார்க்கம் பேசட்டும், அவர் ஒன்றும் இல்லாத மனுஷனை பழகிட்டு போவார், விளங்கவே மாட்டார். அல்லாஹ் முடிவு செஞ்சு விட்டான், இவருக்கு மார்க்கத்தை விளங்கப்படுத்துவது இல்லை. அப்படியான சீல் வைத்தொரு கூட்டம் உருவாகுவார்கள். எப்ப, மனோ இச்சையை தன்னுடைய மார்க்கமாக எடுத்துக் கொண்டவர்கள். இந்த ஆயத்தில் விளக்கத்துக்கு தான் அல்லாஹ் குர்ஆனின் இந்த இடத்தில் அந்த யூதர்களை நசாரக்களை பத்தி சொல்லுகின்ற போது அவருடைய படித்தல்லாம் சொல்றான், இத்தகது அஹ்பாரஹும் ருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ். இந்த யூத நசாரக்களுக்காக அவருடைய அந்த பனீ இஸ்ரவேல் அவர்கள் அவருடைய பாதிரிமார்களை, அவர்களை கிறிஸ்தவ யூத பாதிரிமார்களை ரப்பாக எடுத்துக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் படித்து சொல்கிறான். அப்போது யூதர்களாக கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த சஹாபாக கேட்டார்கள், யாரும் சொல்லலாம், குர்ஆன் இந்த ஆயத்தை சொல்கிறேன், நாங்கெல்லாம் ரப்பா ஏற்றுக்கொண்டமெண்டு, நாங்க எங்க பாதிரிமாரை வணங்கலையே, நாங்க சிலை வச்சு அவங்களை வணங்கலையே, நாங்க வேற வேற தவறான கொள்கையில் இருந்தோம், எங்க பாதி நாங்க வணங்கலையே என்று சொன்ன நேரத்தில் நபியை கேட்டார்கள், அல்லாஹ் ஹராமாக்கியதை அவர்கள் ஹலாக்கிய நேரத்தில், அல்லாஹ் ஹலாலாக்கியதை அவர்கள் ஹராமாக்கிய நேரத்தில் நீங்க பின்பற்றினீங்க தானே, சரியத்தை மாத்திர நேரத்தில், சரியத்துக்கு மாற்றமான முடிவுகளை அவர் முன்வைக்கிற நேரத்தில் நீங்க பின்பற்றது தானே, அதுதான் ரப் சொல்றது. உங்களுடைய தலைவர்கள், உங்களுடைய முன்னோடிகள் சரியத்துக்கு மாற்றமா பேசுகிற நேரத்தில் நீங்கள் சரி என்றால் அது அவர்களை ரப்பாக எடுத்துக்கொண்டது. இந்த கருத்தை தான் குர்ஆன் தெரிவிக்கிறது. எனவே நீங்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தை மதிக்காமலுக்கு மனோ இச்சை நீங்கள் பின்பற்றி வந்தால் அது இந்த குர்ஆனின் போக்கில் விளங்கப்படுத்தது. மனவீச்சை நீங்கள் ரப்பாக ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். இவர்களுக்கு மார்க்கம் ஒரு காலமே விளங்க மாட்டாது. எனவே சொல்லு, உலகத்தில் செய்ய வேண்டிய வேலை ஒன்றே ஒன்றுதான். எத்தனை ஆயிரம் வேலை செய்யலாம், அதெல்லாம் மண்ணா பைத்திரம். ஒரே ஒரு வேலை, உருப்படியான வேலை, அடிமையாக உலகத்திலே வாழ்ந்து காட்டுவது, அடிமைத்துவத்தின் அமானியத்தை சுமப்பது, அதை உணர்வது, அடிமையாக மாறுவது, இந்த அடிமைத்துவத்தை எதற்கும் பறிகொடுக்காமல் வாழ்வது, அதன் உண்மை நிலை வாழ்க்கையின் லட்சியமாக அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்பதை மட்டும் கொள்வது, அதன் லட்சணமாக சரியத்தையும் சுண்ணத்தையும் தன்னுடைய முழு வாழ்க்கையிலையும் அலங்காரமாக கொள்வது, இந்த எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு உழைப்பாக இதை அடைவதை, இதை வாழ்க்கையின் உழைப்பாக இதை பரப்புவதை எங்களை சிந்தனையாக நாம் ஒவ்வொருவரும் ஆக்கிக் கொள்வோமாக. அல்லாஹ்வுத்தாலா எங்கள் அனைவரையும் உண்மையான அடிமைகளாக உணர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தந்துள்வாராக. உண்மை அடிமைகளை எங்களை ஆக்கி வைப்பதாக, உறுதியான அடிமைகளை ஆக்கி தந்தாய. அடிமைத்துவத்தில் பங்கு போடாமல் முழுமையான அடிமைத்துவத்தை யாரெல்லாம் நிறைவேற்ற தவி செய்வாயாக. எங்கெல்லாம் அடிமைத்துவம் பறிபோய் வருகிறதோ அந்த அத்தனை சோதனைகளையும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. உடைய நெருக்கத்துக்குரிய அழியாக எங்கள் அனைவரை ஆக்கி வைப்பாயாக. வாஹிதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.